கதை சொல்ல போகிறோம். அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேலையில்லா இன்ஜினியர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி குற்றாலத்து பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு ஜமீன்தார் வாழ்ந்து வந்தார். அந்த ஜமீன்தாருக்கு மொத்தம் 4 பிள்ளைங்க. அந்த ஜமீன்தாருக்கு 4 பிள்ளைங்களில் 3 பிள்ளைங்க ரொம்ப நல்லா படித்தவங்க. ஜமீன்தாரோட கடைசி பையன் பேர் கந்தன். அவன் வந்து சரியாக படிக்காததுனால எல்லாருமே அவனை சீக்கிரமாகவே ஏமாத்திடுவாங்க. ஆனால் அவன் சிறந்த உழைப்பாளி, 24 மணி நேரமும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த கந்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் மனைவி ஒரு குழந்தைன்னு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் ஜமீன்தார் இறந்துட்டார். உடனே ஜமீன்தாரோட 4 பிள்ளைகளும் அவரோட சொத்தை பிரிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஜமீன்தார் வந்து மலை அடிவாரத்தில் வாழ்ந்ததால் அவருக்கு மலையோட அடிவாரத்தில் ஒரு 15 ஏக்கர் நிலமும், ஜமீன்தார் வாழ்ந்த இடத்துல ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த மலைக்கு மேலே ஒரு கிலோமீட்டர் ஏறினா அந்த மலையில் கொஞ்சம் காடு மாதிரி கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் ஜமீன்தாருக்கு ஒரு 10 ஏக்கர் நிலமும் இருக்குது. இந்த சொத்துக்களை வந்து அந்த ஜமீன்தாரோட பையங்க 4 பேரும் சரிசமமாக பிரிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த ஜமீன்தாரோட 3 பையங்க வந்து நல்லா படித்ததால் அவங்க யோசிக்கிறாங்க. யோசிக்கிறாங்கன்னா அந்த மலையில் இருக்கிற இடம் எதுக்குமே உதவாது, ஏன்னா அந்த மலையில் இருக்கிற இடம் ஃபுல்லுமே காடு மாதிரி இருக்குது, அந்த மலையில் விவசாயமும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த மலையில் தண்ணி கிடையாது. அப்படியே தண்ணி வேணும்னாலும் மலையிலேருந்து 1 கிலோமீட்டர் கீழே இறங்கி வந்து கீழேருந்து தண்ணியை கொண்டு மலைக்கு மறுபடியும் போகணும். அந்த நிலம் வந்து எதுக்குமே உதவாதுங்கிறதுனால அந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அது என்ன திட்டம்னா, கந்தன் ஒரு படிக்காதவன், அவன் ஒரு ஏமாளி, எப்படியாவது இந்த நிலத்தை அவன் தலையில் கட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதனால் அந்த 3 பேரும் கந்தன்ட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 3 பேரும் மலையடிவாரத்தில் இருக்கிற 15 ஏக்கரில் ஆளுக்கு 5-5 ஏக்கர் மட்டும் வச்சுக்கிறோம், ஆனால் நீ மலைக்கு மேலே இருக்கிற 10 ஏக்கரை முழுசாக வச்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. கந்தன் வந்து அண்ணன் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டார், அதனால் கந்தன் வந்து இந்த விஷயத்துக்கு சரின்னு சொல்லி சொல்லிடுறாரு. கந்தனோட மனைவிக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப மனவேதனையை கொடுத்துச்சு, ஏன்னா அவங்க கொஞ்சம் படித்தவங்க, ஆனால் கந்தனோட வார்த்தையை மதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கு சரின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. கந்தனும் அவர் சகோதரர்களும் அந்த சொத்தை பிரிச்சுக்கிறாங்க. சொத்தை பிரித்து எழுதுனதுனால அவருக்கு கொடுத்த 10 ஏக்கர் நிலமான மலையில் உள்ள காடில் போய் அவரோட வாழ்கிற நிலைமை ஏற்படுது. அதனால் கந்தன், அவர் மனைவி, அவரோட மகன் 3 பேரும் அந்த மலையில் உள்ள காட்டுப்பகுதியில் போய் வாழ்கிறதுக்காக அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம்தான் கந்தனுக்கே தெரியுது, அந்த நிலத்தில் விவசாயம் பண்ண முடியாது, அங்கே தண்ணி கிடையாது, அங்கே எல்லாமே காடாக இருக்குங்கிறது அவருக்கு தெரியுது. உடனே கந்தன் அழுகுறாரு, என் கூட பிறந்தவங்களே என்னை ஏமாத்திட்டாங்கன்ட்டு. உடனே கந்தனோட மனைவி வந்து கந்தனை சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்க என்ன சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்கன்னா, உங்கள் கூட பிறந்தவங்க வந்து உங்களை வந்து ஏமாளியாக நினச்சாங்க, ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் ஒரு சிறந்த உழைப்பாளின்ட்டு. நீங்கள் நினச்சா இந்த காட்டையும் பொன் விளையிற பூமி மாதிரி மாற்ற முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் உழைச்சி இந்த காட்டை வந்து விவசாயம் பண்ணுற பூமியாக மாற்றுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. கந்தனும் அவருடைய மனைவியும் அந்த காட்டை கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் பண்ணுற பூமியாக மாற்றணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க 2 பேத்துக்கும் சாப்பிட வருமானம் கிடையாது, அதனால அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. அது என்ன முடிவுனா, மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து ஒரு பெரிய துணிக்கடையில் வேலை பார்க்குறாங்க. அதில் வர்ற வருமானத்தை வச்சு கந்தன் அவரோட மனைவி அவரோட பிள்ளையும் சாப்பிட்றாங்க. வேலை நேரம் போக மீதி இருக்கிற ஓய்வு நேரத்தில் கந்தனும் அவரோட மனைவியும் அந்த மலையில் இருக்கிற காடை கொஞ்சம் கொஞ்சமாக விவசாய நிலமாக மாற்றுறாங்க. இப்படியே கந்தனும் அவரோட மனைவியும் ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க. ஒரு நாள் கந்தனோட மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. கந்தனோட மனைவி இறக்குற தருவாயில் கந்தன்ட்ட ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2 பேரும் இந்த நிலத்தை எப்படியாவது விவசாயம் பண்ணுற நிலமை மாற்றுவோன்னு நினச்சோம், ஆனால் நான் வந்து பாதியிலேயே உங்களை விட்டு போகிறேன், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த நிலத்தை விவசாயம் பண்ணுற நிலமை மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க இறந்துடுறாங்க. கந்தனும் அவரோட மகனும் அந்த இழப்பை தாங்க முடியாமல் அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போது கந்தனோட மனைவியோட தம்பி வந்து அந்த இடத்துக்கு வந்தார். வந்து கந்தனை பார்த்து, நீ முட்டாளாக இருந்ததால தான் ஜமீன்தார் வீட்டில் மருமகளாக இருக்க வேண்டிய எங்கள் அக்கா வந்து இந்த காட்டில் அனாதையாக செத்து கிடக்கான்னு சொல்லி வயிறாரு. அது மட்டும் இல்லை, உன்னோட முட்டாள்தனத்தால் எங்கள் அக்காவை இழந்த மாதிரி என் அக்காவோட பையனையும் நான் இழக்க விரும்பலை, என் அக்காவோட பையனை நானே கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வாழ வைக்க போகிறேன்னு சொல்லி அந்த பையனை அவர் கூட்டு போயிட்டார். கந்தன் வந்து அவரோட மகனும் இந்த காட்டில் இருந்து கஷ்டப்பட வேண்டாம் சொல்லிட்டு அவர் கூட்டு போகிறதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கலை. கந்தனோட மகன் வந்து அந்த காட்டை விட்டு போய் அவர் மாமா கூட வாழ ஆரம்பிக்கிறான். கந்தன் வந்து ரொம்ப மனவேதனையில் யாருமே இல்லாத அந்த காட்டில் அவர் தனியாக வாழ ஆரம்பிக்கிறாரு. கந்தன் வந்து அவர் மனைவி போன துக்கத்தில் எந்த வேலையும் செய்யாமல் ரொம்ப சோர்ந்து போய் படுத்து கிடக்காரு. அந்த நேரத்தில் தான் கந்தனுக்கு வந்து அவர் மனைவி சொன்னது நினைவுக்கு வருது. இந்த காட்டை எப்படியாவது விவசாய பூமியாக மாற்றணும்னு சொன்னது, அதனால் அவர் தனியாகவே இந்த காட்டை வந்து விவசாய பூமியாக மாற்ற முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. கந்தன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே தேவையில்லாத பாறைகளையும் தேவையில்லாத மரங்களையும் எல்லாத்தையும் அழித்து அந்த நிலத்தை வந்து விவசாயம் பண்ணுற பூமியாக மாற்றிட்டார். ஆனால் அந்த இடத்த வந்து விவசாயம் பண்ணுற பூமியாக மாற்றினாலும் அங்கே விவசாயம் பண்ண தண்ணி கிடையாது. உடனே கந்தன் எப்படியாவது இந்த இடத்துக்கு தண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஒரு நாள் கந்தன் வந்து அவரோட மனைவியோட இழப்பை தாங்க முடியாமல் ரொம்ப வேதனையில் இருந்தார். அந்த சோகத்தை யாருக்கிட்டையும் சொல்லி அழுவ முடியாமல் கந்தன் அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த நேரம் கந்தனோட கண்ணுக்கு ஒன்று தென்பட்டுச்சு. அது என்னன்னா, அவனுக்கு சொந்தமான இடத்துல அவன் இருக்கிற மலையிலேருந்து இன்னும் அந்த மலைக்கு மேலே ஏறுறதுக்கான வழியை பார்க்குறான். கந்தன் வந்து கொஞ்ச தூரம் அந்த மலைப்பாதையில் ஏற ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் கந்தன் ஒரு பாறையில் தண்ணி கசிகிறத பார்க்குறான். உடனே கந்தன் அந்த பாறையை கொஞ்சம் உடைக்கிறான். அந்த பாறையை உடச்ச உடனே தான் தெரியுது கந்தனுக்கு அங்கே ஒரு ஊற்று இருக்குன்ட்டு. அந்த ஊற்றுலேருந்து கந்தனோட இடம் வரைக்கும் அருவி மாதிரி தண்ணி கொட்ட ஆரம்பிக்குது. உடனே கந்தன் வந்து அவரோட இடத்துல ஒரு ஏரி மாதிரி வெட்டி அந்த தண்ணியை சேமிக்கிறாரு. அவர் ஏரியில் நிறைஞ்சது போக மீதி உள்ள தண்ணியை அவர் இருக்கிற மலையிலேருந்து கீழே இறங்கினா ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊரில் இருக்கிற ஆற்றுல கலக்கிற மாதிரி செஞ்சிடுறாரு. அந்த ஊற்று எப்பயுமே வத்தாத ஊற்றுங்கிறதுனால அவருக்கு தண்ணி பிரச்சனையே இல்லை. அதனால கந்தன் வந்து அவரோட இடத்துல பழச்செடிகளையும் நல்ல மூலிகை மரங்களையும் நல்ல தென்னை மரங்களையும் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. கந்தன் இருக்கிற இடத்துல ரொம்ப பச்சை பசேல் இருக்கிறதுனாலையும் நிறைய மரங்கள் இருக்கிறதுனாலையும் ஒரு அருவி இருக்கிறதுனாலையும் அந்த இடமே பார்க்க ரொம்ப அழகாக ஆயிடுச்சு. கந்தன் இருக்கிற மலைக்கு கீழே உள்ள கிராமமும் அதை சுற்றி உள்ள பல ஊர்களும் ரொம்ப வெப்பமாக இருந்தாலும் கந்தன் இருக்கிற மலைப்பகுதி மட்டும் ரொம்ப குளிராக இருக்கும். கந்தனுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லாததால் அந்த கந்தனோட இடத்துக்கு வந்து பழஞ்சாப்பிட வர்ற குருவிகிட்டையும் குரங்குகிட்டையும் பேசி அவன் காலத்தை ஓட்ட ஆரம்பித்தான். அதே நேரம் கந்தனோட மகன் அவரோட மாமா வீட்டிலருந்து நல்லா படித்து வெளிநாட்டில் உள்ள ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு இன்ஜினியராக இருந்து கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் கந்தனோட மகனுக்கு லீவு கிடைச்சதால் ஃபாரின்லேருந்து அவரோட மாமா வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே அவர் மாமா வந்து கந்தன்கிட்ட ஒன்று சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு விவரம் தெரிகிற வயசுக்கு முன்னாலேயே நான் உங்கள் அப்பாட்டேருந்து உன்னை பிரித்து கூட்டு வந்துட்டேன். ஏன்னா உங்கள் அப்பாவோட முட்டாள்தனத்தால் எங்கள் அக்கா அநியாயமாக இறந்துட்டா, அது மாதிரி நீயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னைய நான் கூட்டு வந்துட்டேன் உங்கள் அப்பாட்டேருந்து. இப்போ நீ பெரிய ஆளாயிட்ட, கை நிறையவும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட, இனிமேல் நீ உங்கள் அப்பாவை நல்லா வச்சு பார்த்துக்கோன்னு சொல்லி சொல்கிறாரு. கந்தனோட மகன் ரொம்ப அழுகுறாரு. அழுதுட்டு இப்போ எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் வந்து கந்தனோட மகனை கந்தன் வாழ்ந்த மலைப்பகுதிக்கு கூட்டு போகிறாரு. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவங்க ரெண்டு பேத்துக்கும் பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, ஒரு காடு மாதிரி இருந்த இடத்த நல்ல செழுமையான பசுமையான இடமா மாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கந்தனோட மகன் வந்து கந்தன் இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் அருவி பக்கத்தில் ஒரு எலும்பு கூடு இருக்கிறத கந்தனோட மகன் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த எலும்பு கூடு பக்கத்தில் உள்ள ஒரு பாறையில் ஏதோ எழுத்து எழுதியிருந்துச்சு. அந்த எழுத்தை கந்தனோட மகன் வாசிக்கிறான். அதில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா, என் அன்பு மகனுக்கு இந்த முட்டாளுடைய பரிசுன்னு சொல்லிட்டு எழுதியிருந்துச்சு. உடனே கந்தனுக்கு இது நம்ம அப்பாவோட எலும்பு கூடுங்கிறது தெரிய வருது. என்னோட அப்பாவோட சாவில் கூட என்னால் கூட இருக்க முடியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான். உடனே கந்தனோட மகன் வந்து எங்கள் அப்பா வாழ்ந்த இடத்துலையே இனிமேல் நான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். கந்தன் இருந்த இடத்துல வத்தாத தண்ணி வளம் இருக்கிறதுனால கந்தனோட மகன் வந்து இவ்வளோ நாள் அவர் வேலை செஞ்ச காசை வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய தீம் பார்க் ஒன்று கட்டுறாரு. அந்த மலையை சுற்றி உள்ள எல்லா ஊரும் ரொம்ப வெயிலாக இருந்ததுனால அந்த மலை ரொம்ப குளிர்ச்சியாக இருந்ததால் அந்த தீம் பார்க்குக்கு மக்கள் வெள்ளம் அலைமோதுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது உலகம் ஃபுல்லும் பரவ ஆரம்பிக்குது. இதை ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி நினச்சி நிறையா பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இதனால் கந்தனோட மகன் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான். கந்தனோட மகன் வந்து அவங்க அப்பாவுக்கு அந்த இடத்துல ஒரு சிலை வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் யோசித்து பார்க்குறான், நம்ம அப்பாவோட இத்தனை வருஷம் உழைப்பு நம்மளை இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கு.
ஆனால் என்னைய கோடீஸ்வரன் ஆக்குறதுக்காக எங்கள் அப்பா இத்தனை வருஷம் பிச்சைக்காரனாகவும் யாரும் கவனிக்காத ஆளாகவும் இங்கே தனியாக வாழ்ந்துருக்காருன்னு சொல்லி நினச்சி பார்க்குறான். அதனால் அங்கே அவங்க அப்பா பேரில் ஒரு அநாத ஆசிரமம் கட்டி நிறையா ஆதரவற்ற முதியோர்களை அங்கே வாழ வைக்கிறான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேலையில்லா இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. தேங்க்யூ.